අයිබෝවන් කතායනායකතුමාගේ නිවේදන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීගරු දිනේෂ් ගුණවර්ධන මහතා විසින් 2017 නොවැම්බර් මාස 9 වෙනි දින පාර්ලිමේන්තුවේදී මතු කරන ලද කරුණු වරප්‍රසාද විලඳ කාර්ක සභාවට යොමු කිරීම සඳහා යෝජනා ඉදිරිපත් කළ හැකියි. කතානායකතුමා විසින් විපිනේකරාදේ පිළිගැන්වීම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 41A(6) ව්‍යවස්ථා ප්‍රකාරව 2016 වර්ෂයේ 10 වැනි කාර්තුව 2016 ඔක්තෝබර් 1 වෙනිදා සිට 2016 දෙසැම්බර් 31 වෙනිදා සඳහා ජාතික පොලිස් කොමිෂන් සභාවේ කාර්යසාධක වාර්තාව මම ඉදිරිපත් කර ලිපිලේඛනාදිය පිළිගැන්වීම ගරු මුදල් හා ජනමාත්‍ය අමාත්‍යතුමා
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි 2016 අංක 24 දන්න විසර්ජන පන්තයේ 6 වගන්ති යටතේ 2017 10 වැනි මාසේ 1 වෙනි දින සිට 2017 10 වැනි මාසේ 31 දක්වා ජාතික අයවැය දෙපාර්තමේන්තුව වෛශීෂ අංක 240 යටතේ පරිපූර්ණ සහාය සේවා සහ හදිසි අවශ්‍යතා වගකීම් ව්‍යාප්තිය මගින් සිදු කරන ලද පරිපූර්ණ වෙනස් වෙන් කිරීමේ පිළිමත සටහන සහ සුරාබදු ආඥා පනතේ 52 වැනි අධිකාරිය වූ 32 වගන්තිය සමග කියවිය යුතු 2, 12, 22 සහ 25 වගන්ති යටතේ පානීය නුවණ ස්පිරිතු ආනයනය සඳහා වූ සුරාබදු සම්බන්ධයෙන් මුදල්ලා ජනමාධ්‍ය අමාත්‍යවරයා විසින් පරමන් ලදුව 2018 නොවැම්බර් මාස 9 වැනි දින ඇති අංක 20/44/33 දරන අති විශේෂ ගැසට් පත්‍රයේ පළ කරන ලද නිවේදනය අංක 999 දරන සුරාබද නිවේදනය
කාර්ක සභා වාර්තා පිළිගැන්වීම 2018 වර්ෂයේ අයවැය ඇස්තිමේත් වලින් තෝරාගත් අමාත්‍යංශවල වැය ශීර්ෂයන් පිළිබඳ සාකච්ඡා කිරීම පිණිස වූ පාර්ලිමේන්තු විශේෂ කාර්ක සභාවේ වාර්තාව එම කාර්ක සභාවේ සභාපති ගරු මහින්ද සමරසිංහ මහතා විසින් පිළිගැන්වීම
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි 2018 වර්ෂයේ අයවැය ඇස්තිමේන්තු වලින් තෝරාගත් අමාත්‍යංශවල වැයශීර්ෂයන් පිළිබඳ සාකච්ඡා කිරීම පිණිස වූ පාර්ලිමේන්තු විශේෂ කාර්ක සභාවේ වාර්තාව මම ඉදිරිපත් කරමි. ගරු නියෝජ්‍ය කාර්ක නියෝජ්‍ය කතානායකතුමනි, සම්ප්‍රදායක් හැටියට මෙවැනි වාර්තා අපි ඉදිරිපත් කරනකොට වචන ස්වල්පයක්
සභාපතිවරයා
හැටියට ප්‍රකාශ කර සිටිනවා. මම විශේෂයෙන්ම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ අපේ කොමිටුවේ සියලුම ඒ සභික ඇමතිවරුන්ට මන්ත්‍රීවරුන්ට ඒ සියලුම දෙනා විටෙන් විට ඒ රැස්වීම් වලට සහභාගි වෙලා අපිට ඝනපූර්ණ්‍ය පමණක් නෙමෙයි ලබා දුන්නේ බොහොම වැදගත් අදහස් යෝජනා ගණනාවක් ඉදිරිපත් කරලා ඒ අවශ්‍ය පැහැදිලිකින් ලබාගෙන වඩාත් ඵලදායක වඩාත් නියෝජිතත්වයක් ඇති වාර්තාවක් පිළිල කරන්න අපිට සහයෝගය ලබා දුන්නා. ඒ වගේම ඒ ඉදිරිපත් කිරීම් කරන්න ආපු ලේකම්වරු බොහොම උවමනාවෙන් ඒ වගේම සැලකිලිමත්ව ඒ අයගේ ඉදිරිපත් කිරීම් කරලා බොහොම දක්ෂන්දමින් තමන්ගේ අමාත්‍යංශයේ වැඩ කටයුතු මේ කොමිටුවට වාර්තා කරා කියන එක මම විශේෂයෙන් කෘතවේදීව සිහිපත් කරන්න කැමතියි. ඒ වගේම අපිට මේ වැඩ කටයුතු කරගෙන යන්න අපේ නියෝජ්‍ය ලේකම්තුමා පාර්ලිමේන්තුවේ ඒ වගේම එතුමාගේ කාර්ය මණ්ඩලය හැන්සාඩ් ඒ සියලුම දෙනා බොහොම උවමනාවකින් ඒ සියලුම දේ වාර්තා කළ නිවැරදිව හොඳ වාර්තාවක් පිළිල කරලා තියෙනවා. ඒ නිසා මේ වාර්තාව අපි නිර්දේශ කරනවා පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න 7 වෙනිදායි 8 වෙනිදායි ඒ දවස් දෙක වෙන් කරලා තියෙනවා මේ වාර්තාව විවාදයට ලක් කරන්න ඒ අමාත්‍යංශයේ 10 පිළිබඳ සාකච්ඡා වෙනවා මේ පාර්ලිමේන්තුවේ සභාගර්භයේ කමිටි ස්ටේජ් එකේ. ඒ අවස්ථාවලදී මං හිතන්නේ මේ වාර්තාව කියවලා තවත් මන්ත්‍රීවරු තමන්ගේ අදහස් පළ කරන්න ඉදිරිපත් වෙයි. නැවතවරක් ඒ අපිට සහාය ලබා දුන්න සියලුම දෙනාට මගේ විශේෂ ස්තුතිය පුද කර සිටින කැමැතියි.
දයි. ගරු පාර්ලිමේන්තු සභානායකතුමා, එය වාර්තාව
එම වාර්තාව මුද්‍රණය කළ යුතුයි මම යෝජනා කළා.
පෙත්සම් පිළිගැන්වීම ගරු පී. හැරිසන් මහතා, ගරු දයා ගමගේ මහතා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අම්පාර නවනගරය අංක එල් 165 දරණ ස්ථානයේ පදිංචි ආර්.ඩී. සිදත් ගාමිණී මහතාගෙන් ලැබුණු පෙත්සම මම පිළිගන්නමි.
ගරු ටී.බී. ඒකනායක මහතා, ගරු සුසන්ත පුංචි නිලමේ මහතා, ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මහතා, ගරු රංජිත් අලුවිහාරයේ මහතා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අනුරාධපුරයේ මයිලගස් සන්ධි අනුලා දේවී මාවතේ අංක 381A ධර්ණ ස්ථානයේ පදිංචි SPMB විජේවර්ධන මහතාගෙන් ලැබුණු පෙත්සම පිළිගන්නේ.
ගරු බුද්ධික පත්‍රණ මහතා,
ගරු කතානායකතුමනි, මහරගම දුම්රිය මාවත අංක 85 ඇලයිරක් 6A ධර්ණ ස්ථානයේ පදිංචි චන්න ගුණවර්ධන මහතාගෙන් ලැබුණු පෙත්සම පිළිගන්වනවා.
ගරු අජිත් මාන්නපෙරුම් මහතා, ගරු ප්‍රසන්න රණතුංග මහතා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ගම්පා වෘත්තට පාර අංක B ඇදීර 2 ධර්ණ ස්ථානයේ පදිංචි HA සොයිස මහතාගෙන් ලැබුණු පෙත්සම පිළිගන්නවා.
ගරු විජේපාල හෙට්ටිආරච්චි මහතා, ගරු අජිත් මානපේර මහතා උතුමාන පෙත්සම 4ක් ඉදිරිපත්.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, කලගෙඩිහේන තිහාරිය අංක 4 ධර්ණ ස්ථානයේ පදිංචි KTADK කස්තුරත්න මහතාගෙන් ලැබුණු පෙත්සමක්ද, බාන්දුරාගොඩ කැප්පැටි වලාන අංක 117 ධර්ණ ස්ථානයේහි පදිංචි MR වික්‍රමසිංහ මහතාගෙන් ලැබුණු පෙත්සමක්ද, බුත්පිටිය පිළිකුත්තුව අංක 173 ඇලිරක් 1 ධර්ණ ස්ථානයේ පදිංචි MVW කුමාරි මහත්මියගෙන් ලැබුණු පෙත්සමක්ද, පෑලියගොඩ මීගහවත්ත අංක 243 ඇලිරක් 1 ධර්ණ ස්ථානයේ පදිංචි OKD වීරසිංහ මහතාගෙන් ලැබුණු පෙත්සමක්ද පිළිගන්නමි.
පෙත්සම් මහජන පෙත්සම් පිළිබඳ කාර්යසභාවට පෙත්සම් 8 කාර්යසභාවට යොමු කිරීම ලැබේ. වාචික පිළිතුරු අපේක්ෂා කරන ප්‍රශ්න අෂ්ටාංක 1, ගරු බුද්ධික පතිරණ මහතා, කර්මාන්ත හා වාණිජ කර්තෘමිතුමාගේ ඇසීමට.
මම අහන ගරු කතානායකතුමනි,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, කර්මාන්ත හා වාණිජ කටයුතු ඇමතිතුමා සති දෙකක් කල් ඉල්ලා තිබෙනවා.
ගරු පද්ම උදේශාන්ත ගුණසේකර මහතා, සුදේශ කටයුතු ඇමතිතුමාගෙන් ඇසීමට. ගරු බන්දුල ගුණවර්ධන මහතා, කෘෂිකර්ම ඇමතිතුමාගෙන් ඇසීමට. ගරු චමින්ද විජේසි මහතා, පළාත් සභා සහ පළාත් පාලන ඇමතිතුමාගෙන්.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, අසා සිටිනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, පළාත් සභා හා පළාත් පාලන ඇමතිතුමා සති දෙකක් කල් ඉල්ලා තිබෙනවා.
මගේ වැරදීමකින් දාලා තියෙන ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, වෙන්න ඕනි 20:68 කියන විගණන විමසුම. මම ඒක සභාගත කරනවා. මොකද සභාවට අමාත්‍යංශයට හොයාගන්න බැරි නිසා, නැති නිසා මේක ප්‍රමාද වෙනවා ඇති. මම මේ අවශ්‍ය කරන විගණන විමසුම සභාගත කරන්න.
මුතුමාලේ සංශෝධ කරන නැවත ඉදිරිපත් කළා. අපි ඕඩර් බුක් එකට ගේමු.
දැන් බැරිද කරු කතා නියෝජ්‍ය කතා?
නෑ, ඒක දැන්
අද උත්තරේ තාම නෑනේ. ඒකයි මම බැලුවේ, මේ උත්තරේ එන්නේ නැති හේතුව මේ විගණන විමසුම නැවනේ නිසා. මම මේක සභාගත කරන්නම්. ඊට පස්සේ මේක හොයලා ඊළඟ මාසෙකින් හෝ දෙකකින් තුනකින් කමක් නැහැ කරු නියෝජ්‍ය කතා.
නෑ, මේක මේ සභාවේදී කරන්න බෑ. අපේ ටේබල් ඔෆිසර් දාලා අපි ටේබල් ඔෆිසර්ගේ මේක නැවත සංශෝධනය කරලා ගරු ඇමතුමාට යවන්න. බොහොම ස්තුතියි. ගරු ලකි යවදන මහතා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ප්‍රශ්නේ
අසලා ජනමාධ්‍යතුමාගේ ඇසීමට.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මුදල් හා ජනමාධ්‍ය ඇමතුමා මාසයක් කල්ලිලා තිබෙනවා.
ගරු ජයන්ත සමරීර මහතා, අග්‍රමාත්‍යතුමා හා ගේසිමට ජාතික ප්‍රතිපත්ති ආර්ථික සකන්දව. ගරු ආනන්ද අලුත්ගමගේ මහතා, තිරසාර සංවර්ධන වනජීව ඇමතුමා ගේසිමට.
අහනවා ගරු සර්. හරි ප්‍රශ්න අහන්නේ. ඇයිති හරි වෙදිකාරයා මේ ගරු සභා සභාපතිතුමනි මගේ අහලා තියෙන ප්‍රශ්නේ එකට පළවෙනි එකට ඔව්දි මේක අහලා තියෙන ප්‍රශ්නයට ඔව් උත්තරේ දින සතුන්ගේ ක්‍රියාකාරී හේතුව නැ ගොවිශාර සංක ඇති බව පිළිගන්න ඔව් කියලා කියනවා ආයන නෑ ඒකේ දෙවෙනි එක මේ සතුරුතුරු හා සංකල්පයකට අප දෙපාර්විත මේක එක්කව කරන්න කියන්නේ මේක කියන්නේ මුළු ගොවි නිෂ්පාදනයෙන් එන් වන සතුන්ගේ විනාශයට පත් වුණු ප්‍රමාණය කොපමණද මට ඔබතුමා මට වෙන ලංකාවේ ග්‍රාමසේකල ඔක්කොම ඒ කියන්නේ ඌරා මොනරා ඈ මුගටියා කලවැද්දා ඈ ඉතෑවා අලියා විතර නෙමෙයි ඔක්කොම පොඩි පොඩි විනාශ කරනවා නෑ අලියවත්
කෑවා
අලියත් කනවා අලියා විතර නෙමෙයි දැන් මේ අලහත් කනවා වලහත් අලහාරලා කනවා දිවියා කනවා ඉතින් ඒකේ හින්දා මට මේකට අවුරුදු 3ක් දෙන්න ඒකට උත්තරයක් මම හදලා මගේ නිලධාරින්නම් කරන්න බෑ මගේ නිලධාරින්න අතලොස්සයි ඒ හින්දා මට සිදු වෙනවා දිසාලේකම් ග්‍රාම නිලධාරී පොලිසිය හමුදාව ඔක්කොම අරක් හොඳ සමීක්ෂණ කරලා මම තොරතුරු දෙන්න
හොඳයි
ඒක පළවෙනි එක දෙවෙනි එක ඔව් මෙතන තුන්වෙනි ඔබ තුමා අහලා තියෙනවා ගොවියන් ආරක්ෂක කරන හා වනසතුන් ආරක්ෂක කිරීමට දැනගෙන ඇති පියවර කරවේද ආයක හරි ඒකට අරන් තියෙනවා අපි දැන් මේ
කෙටි උත්තරයක් තමයි දෙන්න
වෙන්නේ අලින් ගැන මම දැන් කතා කරන්න හරි අලින් ගැන විදුලි වැට අපි හදනවා විදුලි වැටක් ගහනවා කොටින්ට දිව්‍යන්ට ඔබතුමා පළාතේ ඉන්න කකුල් දෙකේ තියලා කකුල් හතරේ තියන දිව්‍ය වර්ගයක් ඒ ඉතින් ඒකට විශේෂ වැඩසටහනක් වෙන මම කියන්නම් ඔබතුමාට අලි විදුලි වැට ගැසීම අලි වෙඩි ලබා දීම ජීවිත ඉදිකිරීම අලි වෙඩි ගැන මරන්න නෙමෙයි ඈ අර ඩෝංගල බය එළවන්න ඉතරයි දෙන්නේ මරන්න දෙන්නේ තානම් අලි පාලන ඒකයක් ආරම්භ කිරීම ඊළඟට ගම්මාන වටා විදුලි වැටවල ඉදිකිරීම එතකොට අලි වැටවල් ගම්මාන මට්ටම කියන්නේ අපි නිලධාරීන් දෙන්නේ කොන්ත්‍රාත්කාර දෙන්නේ දේශපාලක දෙන්නේ නැහැ ජනතා මාර්ගෙන් ජනතාවට මේ පීඩනේ තියෙන්නේ එනිසා අපේ යන්නේ දැන් ජනතා මාර්ගෙන් වගකීම දෙනවා කම්බි දෙනවා දැල් දෙනවා ඒ ඔක්කොම දීමනවල් දෙනවා එයාට කම්බිය කාලා ඒ කට්ටිය බලා ගන්න කියනවා ඊළඟට ගම්මාන වටවිදුලි ජාතික උද්‍යාන තුල සිටින ගෘහ ආශ්‍රිත ගවයින් හරක් හරිම ප්‍රශ්නයක් මේක තමයි ලොකුම ප්‍රශ්නේ ආදුරේ ඉන්නවා 40 අරිනත් අර අර අතුමා දන්නවා 40,000 60,000 60,000ක් ඉදිරි ඉන්නවා ගුඩාලේ ඉන්නවා 20,000ක් ඉතර හැම තැනම අලි හර අලින්ට වඩා හරක් ඉන්නවා හරක් උලා කාලා පොළොව විනාශ කරන අලියා ගමට එනවා ඒ නිසා මම ඒකට උත්තර දෙන්නම් ඊළඟට මිනිස් ජනාවාස ආශ්‍රය සිටින හානිකර වන අලින් අල්ලා ඉවත් කිරීම ඒකත් කරනවා අපි මරන්නේ කරුණාවෙන් අලියා අරගෙන ගිහිල්ලා රැදෝම් කඳවුර වල අර දඟකාර මිනිසුත් ඉඳි දාන වගේ එකක් තින අපේ මෙහෙ හොරෝපදානේ තව එකක් ලුණුගම් වෙහෙර අපි හදනවා හැබැයි වහල්ු වගේ තියාගන්න නෙමෙයි වතුර තියෙනවා කණ්ඩ තියෙන්න ඕන නිදාස් හැරිසරන්න දීලා වැලිකඩ බන්දලාකාරය වගේ නෙමෙයි ඒක පන්නලත් නෑ අගුරුකොළ බලස්සේ එක ලුණුගම් වෙහෙර පැත්තේ ගහන අගුරුකොළ බලස්සේ අරිතුමාට මොකද අම්බතුර ප්‍රශ්න මට ඇවිල්ලා තියෙනවා ඒත් එකක් කරන්න වෙයි ඉතින් මන්ද නැ කොහොම කරන්නේ කියන හරිය ඊළඟට ගම්වදින බඩලින් ජීවි රක්ෂිත දෙතල පළව හැරි මේ කියන්නේ තරුණ සමහර අලි ඉන්නවා දඟකාරයන් සෙල්ලම් හරි සෙල්ලම් කාර අලි ඉන්නවා අපි ගිහිලා දානවා සමහර අපි ගෙම උඩවල ඔබතුමාගේ පැත්තේ අලි ඉන්නවා මන් දන්නවා ඒ මේ මේකෙත් ඉන්නවලු අපේ මේ සංචාර කැමතුමා කියනවා මේකෙත් ඉන්නවලු මේකෙ ඉන්නේ මහා දරුණ අලි මේකේ ඉන්නේ මේකේ ඉඳා මේ ඒ ආලින් අපි ගිහිලා කැලක් දැම්මට මන්ත්‍රීතුමා
හොඳයි
යාලි ආපහු එනවා ආපහු එනවා
ගරේ මුතුමා අපි දැන් විනාඩි 6ක් ගත්තා
මිනිමරු වලි ටික විතරක් ආරක්ෂිත වගේ මෙයාට දානවා ඈ
නෑ මේ ප්‍රශ්න
නෑ නෑ ඉන්නකදී මේ සභාපතිතුමා මේක ඉතාල වැදගත්
පුළුල් ප්‍රශ්න
කලපූට්ටුව මෙරුවා වගේ වැඩක් මේක
ඔව්
ඉතාල වැදගත් ජාතික ප්‍රශ්නයක් මේක
දැන් තුන්වෙනි අතට
ඊළඟට ඉන්දිය සිතු අප කිරසද හානි අපිට අධ්‍යාපන වණජීවි සෞඛ්‍යගේ මූලිකත්වයේ කමිටුව ඒ කියන්නේ වඳුරන් ඊළඟට ලොකු ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තියෙනවා. ඔයාගේ දිස්ත්‍රික්ක අලියෝ යට බලාගෙන කරුණා කරලා ඉතින් ඒක තමයි ඒ කරපු ඔක්කොම එළිවෙලාදී එහි දැන් ඉන්න කොට
ටිකක් ආඩපේ ගරු එමුතුමා කරුණාකර ඕඩර් ප්ලීස් ඕඩර්
ඉඳලා ඔයා කතා කරුවා වගේ දෙකේ යාලියාගෙන ඉන්න දේවල් බැලුවම සීඩිගේ මරරා අනේ ඉදාට
ඔක්කොම එළිවෙලා දැක්කද ගරු එමුතුමා කරුණාකරලා ප්‍රශ්න
දෙන්න මේ කමිටුවේ නිර්දේශ මත වඳුරා රිලවුන් ගැන කෙටි කාලෙ මැද්දේ කාලෙ දීර්ඝ කාලෙ වර්තා ක්‍රියාත්මක කරන්න අපි යන්නේ ඒක එකපාර කරන්න බෑ කැලෑලි කරලා වඳුරෝ රිලව් ගමට එනවා ඒ නිසා මේකට වැඩි පිළිකට වාස්තාවක් අපි ජනතුමා ප්‍රශ්නක අපිට සාකච්ඡා කරලා දෙනවා අපි ඒ නිසා ඒ මාර්ගයෙන් ගම්මලාය පුහුණු කරලා ඒ අයගේ පාලන උත්පත්ති ක්‍රමයක් ඇති කිරීමක් කරන්න වෙනවා දවසින් දෙකක් කරන්න බෑ ඒක
හොඳයි
ඒකත් කියනවා ඊළඟට කුඩා රිලවුන් ඊට කුඩා සතුන්ගේ විලෝපිකයන් වන බැවින් කුරුළු බිත්තරට හානි වඳුරාගේ වැඩේ රිලවුන් කුරුළු බිත්තරත් කරන ගහකොළේ සතෙහි විනාශයක් පරිසර විනාශයක් ඔව් ගස්වලින් බෙනවල ඔව් විශාල ප්‍රශ්නයක් මේක සමාජ ප්‍රශ්නයක් මිනිසා ඇති කර ප්‍රශ්න තුලින් මිනිසා තුලින් කකුල් දෙකේ සතා ඇති කළ ප්‍රශ්න තුලින් තමයි මේ ඔක්කොම වෙලා තියෙන්නේ ඊළඟ අන්තිම එක විලෝපිකයින් මගින් ස්වභාවික තුලට මැදිහත් වීම වඩා හානිදායක විය හැකිය එදා මිනිසා විසින් පරිසර හානි අවම කළ යුතුය කකුල් දෙකේ මිනිසා කරන විනාශවල පරිසර මුතුමා ආරසයන් මට සහාය වෙන්නේ ඒ තේවා තුල ගලා කපනවා ගස් කපනවා කඳුල උල්පත් ඇති වෙනවා සුමානේ වතුර හිඳෙනවා ඒ වෙයි වහලා සුමානේ ඉතින් මේක වෙනවා සබා ධර්ම අපිට දනවා කරනවා ඉතින් මේ නිසා මෙන්න මේකයි මොනවද අතුරු ප්‍රශ්න
ගරු ගරු අමාත්‍යමනේ අපි දිගින් දිගටම ඔබතුමත් එක්ක මේ මේ පරිසර ප්‍රශ්න පිළිබඳ කතා ඔබතුමා අපි කල්තැබීමේ විවාදයක් ගෙනාවා ඒ විවාදයේ අවසන් වුණේත් ගරු අමාත්‍යතුමනි විසඳුමක් නැතුව දැන් ඔබතුමා සතු රකින්නවා කුචකර්ම ඇමතුමා වවනවා මිනිස්සුන්ට තියෙන ඔබතුමත් එකතු වෙලා කුචකර්ම ඇමතුමත් එකතු වෙලා මේ මොනවා විසඳුමක් දෙනවා නම් හොඳයි ගරු ඇමතුමනි ඔබතුමනි මගේ පස්සේ ගරු ඇමතුමනි
රජෙන් මතක තියාගන්න ගරු මාත්‍රිතුමා බයන්න තෝ කියලා කියන්නේ අද කැබිනට් එක අනුමත කරනවා අපේ ගිය ආණ්ඩුව කාලේ මිනිහෙක් මැරිච්චාම ගෙවේ ලක්ෂයයි අපි අද ලක්ෂ 5ක් ගෙවනවා සම්පූර්ණ දුබල වුණාම අපිගේ වළුවරකගෙන් අපට කිව්වා ලකිලා ජවත් මන්ත්‍රීතුමා එයා කැබිනට් අනුමත දවසෙලා අලි වළුවර ගහලා මැරුණා කියලා මිනිහෙක් හරි කැබිනට් මණ්ඩල අනුමත කර දවසෙලා අපි යා වළුවර ගැහුවත් අලියා ගැහුවත් ලක්ෂ 5ක්
ගෙවනවා
සම්පූර්ණ දුබල වුණා ලක්ෂ 5ක් ගෙවනවා බොලකා ගැව්වත් ඒ තේමයි
හොඳයි
ඊළඟට ඔබතුමා ආහාර ප්‍රශ්නේ අපි සාමාන්‍ය තුවාල වෙලා 50000ක් උනත් දෙනවා අපි බේත් කරන්න මේවා කවදාද කෙරුව දේවල් නෙමෙයි ඊළඟට දේ කැඩුවත් අපි දෙනවා මතක තියාගන්න ඊළඟට අපිට දෙන එකයි මට තව කෘෂිකර්ම ඇමතුමා කෘෂි රක්ෂණ ක්‍රමයක් ගෙනාවා පෑවිල්ලෙන් ගම් වතුර විනාශ වගාවට කියලා මං කොහෙ නෑ මම 5-6 මාසෙක ඉඳලා කෘෂි රක්ෂණ ක්‍රමයක් මං ගේන්න හදනවා මට ඕන සතා සිව්පාව අලියා වෙන්න පුළුවන් වඳුරා වෙන්න පුළුවන් ඌරා වෙන්න පුළුවන් වගාව විනාශ කරන අයි වෛරයක් ඇතිලා ඒ සතා මරන්නේ ඒ නිසා මාත්‍රිතුමා අද අනුමත කරනවා ඒ කැබින් මාත්‍රිකාව අපි 25000 දක්වා ගොඩමඩ වගාව වලට ගෙවනවා එහෙනම් මොකට සතාට හිරියර කරන්නේ
හොඳයි
ඒ නිසා
ඔබතුමා
ඇස්කේප් යාගෙන
අපි ඊළඟ ප්‍රශ්නේ යනවා
අපි අර මුදලෙන්
මොසුදි
ඔව්
ගරු අමාත්‍යතුමනි
මේ ගොඩක් වෙලාව ගත්තම
මම අහන්නේ
ඒක ජාතික ප්‍රශ්නයක්
ගරු අමාත්‍යතුමනි
මේ
ගරු අමාත්‍යතුමනි ඔබතුමා සත්තු රකින්නවා මිනිස්සු රකින්න කවුද කියලා මම අහන්න කැමතියි
හොඳයි බොහොම පැහැදිලි
මම ලොකුම ද්‍රෝහි පරිසර විනාශ
සංගාට
මමත් මාරු කකුල් දෙකේ ඒ නිසා ඔබතුමා ගිහිල්ලා අපේ පරිසර හිතකාමී මම සංවිධාන ගම්වල ඇති කරනවා ගහකොළ අර පම උදව් වෙනවා
දෙන්න
මගේ පන්තියකට ඔබතුමාට මම අර්ථනා කරනවා
හොඳයි පැහැදිලි
ඉතිසාර පන්තියකට
ප්‍රශ්න අංකාට ගරු මහින්දාන අලුත්ගමගේ මැතිතුමා ප්‍රශ්න අංක 2 දෙවන වටය උදේශාන්ත ගුණසේකර මැතිතුමාගේ ප්‍රශ්නය අසනවාද
ප්‍රශ්න අංක 3 මැතිතුමා අසනවා ස්වදේශ කටයුතු ඇමතුමා සති දෙකක් කල් ඉල්ලනවා
2 weeks ප්‍රශ්න අංක තුන ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමාගේ ප්‍රශ්නය රණතුංග මැතිතුමා අසනවා.
ශිකර්ම මැතිතුමත් සති දෙකක් කල් ඉල්ලා තිබෙනවා.
ප්‍රශ්න අංක 6 ගරු ජයන්ත සමරවීර මැතිතුමාගේ ප්‍රසන්න රණතුංග මැතිතුමයි ප්‍රශ්න නැවත අසනවා.
අග්‍රාමාත්‍යතුමා සති දෙකක් කල් ඉල්ලා තිබෙනවා.
2 weeks. ප්‍රශ්න අංක 8 ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමාගේ ප්‍රශ්නය
සභාගත කරනවා.
ඇමතුමා වෙවිල් කර්මාන්ත මත්‍ය දිසානාගමතුමය සභාගත කරනවා. 23-2 යටතේ 23-2 අනුබල් ඩක්ලස් තේවානන්ද
නන්රි පෙරදි සභානයර අවர்களே වවුනියා மாவட்டத்தில் கடந்த ஆண்டு நெட்சஹேயின் போது பயிரிடுவதற்காக 42,000 ஏக்கர் நிலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் இதில் 27,500 ஏக்கர் நிலத்தில் உழவு நடவடிக்கைகள் ஆரம்பித்து அடியுரம் இட்ட நிலையில் வறட்சி காரணமாக பயிர்ச்செய்கையினை தொடர முடியாமல் போனதாகவும் அப்போது கிடைத்திருந்த உரமானிய நிதியானது நிலத்திற்கான அடியுரத்திற்கும் உழவு பணத்திற்கும் கூட போதுமானதாக இருக்கவில்லை என தெரிவித்திருக்கும் மேற்படி விவசாய மக்கள் கடந்த ஆண்டு உழவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிராத ஏனைய 14,500 ஏக்கர் நில உரிமையாளர்களிடமிருந்து மாத்திரமே கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருந்த உரமானிய தொகைகள் இந்த ஆண்டிற்குரிய உரமானிய தொகையிலிருந்து கழிக்கப்பட வேண்டிய வழக்கமென்றும் ஆனால் உழவு நடவடிக்கைகள் ஆரம்பித்து அடியுரம் விடப்பட்ட 27,500 ஏக்கர் நில உரிமையாளர்களிடமிருந்து இந்த வருடத்திற்கான உரமானிய தொகையிலிருந்து கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட உரமானிய தொகை கழிக்கப்படுவதாகவும் இதனால் இம்முறை தங்களால் விவசாய செய்கைகளை மேற்கொள்வதற்கு பெரும் சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேற்படி விடயம் தொடர்பில் ஆராய்ந்து கடந்த ஆண்டு உழவு நடவடிக்கைகள் ஆரம்பித்து வறட்சி காரணமாக பயிர்ச்செய்கையினை தொடர இயலாமல் போன விவசாய மக்களுக்கு ஒரு விசேட ஏற்பாடாக கடந்த ஆண்டு வழங்கிய உரமானிய தொகையை ரத்து செய்துவிட்டு இந்த ஆண்டுக்கான உரமானிய தொகையினை முழுமையாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? 2018 ஆண்டிற்கான காலபோக நெட்சகி ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டு விவரங்களும் அனுப்பப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட விவசாய மக்களுக்கான உரமானிய நிதி இன்னமும் வைப்பில் இடப்படவில்லை என தெரிய வருகின்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய மக்களுக்கு மேற்படி நிதியினை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெருமளவில் சின்ன வெங்காயம் மற்றும் வேதாள வெங்காயம் என்பன பயிரிடப்படுகின்ற நிலையில் கடந்த கால வறட்சி மற்றும் காலநிலை சீர்கேடுகள் காரணமாக விதை வெங்காய களஞ்சிய படுத்தல்கள் இடம்பெறாத நிலையில் தற்போது 50 கிலோ விதை வெங்காயமானது 20,000 ரூபாவிற்கு மேலான விலைகளில் விற்கப்படுவதாகவும் அதிலும் தட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் வெங்காய பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேற்படி விதை வெங்காயம் நியாய விலையில் யாழ்ப்பாண மாவட்ட விவசாய மக்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா? மேற்படி எனது கேள்விகளுக்கான பதில்களையும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான விளக்கங்களை கௌரவ அமைச்சர் துமிந்த திசநாயக்கா அவர்கள் சபைக்கு தெரியப்படுத்துவார் என நம்புகின்றேன்.
He'll be making an announcement tomorrow. Ministerial statements. Garu Sagar Ratnayake Mettuma.
Garu Niyojya Kathanayaka Thumani, Anura Kumara Disanayaka Mantrituma, Mita Deergha Kalayakata Kalin Ahala Thibbe me Prashne 24 wenida pahugiya maase. Mama e dawase videsha gatha vela hitiya. Thing man etumangin attatama samawa illenawa. ඒ සිදුවීම මෙතුමා ගින්තොට ඒ ඇතිවෙච්ච සිදුවීම් ගැන තමයි ප්‍රශ්න අහලා තියෙන්නේ. සාමාන්‍යයෙන් නම් දීර්ඝ විස්තරයක් දෙනවා. ඒත් මම හිතුවේ අද කාලයක් ගිහිල්ලා හින්දා කෙටියෙන් ප්‍රශ්න ටිකට උත්තර දෙන්නම් කියලා. මේ තමයි පළවෙනියට අහනවා, සිදුවීමෙන් හානියටපත් පැමිණි සටහන් තබා ගැනීමට දේපල තක්සේරු කිරීමට පියවර ගන්නේද? මෙම නොසන්සුන්කාරී වාතාවරණය මත තුවාල ලැබූ පුද්ගලින් සහ දේපලවලට සිදු වූ අලාභ හානි වලට අදාළව පුද්ගලින් 134ක ප්‍රකාශ සටහන් කර ඇති අතර එසේ ලබාගත් ප්‍රකාශ සහ තොරතුරු අනුව සිදු වී ඇති ශාරීරික හානි හා දේපල හානි පිළිබඳව ලේඛනගත කර ඇත. දෙවැනි ප්‍රශ්නය අහනවා, දේපල හිමිකරුවන්ට සාධාරණ වන්දි ලබා ගැනීමට පියවර ගන්න ලබන්නේද? ඒක මගේ අමාත්‍යාංශයට අදාළ වෙන ප්‍රශ්නයක් නෙවෙයි ගරු මන්ත්‍රීතුමා. නමුත් ඒ කටයුතු කරගෙන යනවා. ඒ පිළිබඳව වැඩිපුර වාතාවක් මට මේ වෙලාවේ දෙන්න බැහැ. නමුත් ඒ අදාළ ඇමතිවරයාට මම මේ ප්‍රශ්නය යොමු කරන්නම්. තුන්වෙනි ප්‍රශ්නේ, ගැටුම්කාරී තත්ත්වයට මඟ පෑදෙන පරිදි පොලිස් සහ විශේෂ කාර්ය බලකා ආරක්ෂාව ඉවත් කිරීමට කටයුතු කර තිබුණේද? ඒ මන්ද ඒ සඳහා පාදක කරගත්තේ කවර කරුණුද? අපි කිසිදු අවස්ථාවක පොලිසිය හෝ විශේෂ කාර්ය බලකායේ නිලධාරීන් ඉවත් කිරීමක් හෝ එවැනි ඉල්ලීමක් හෝ කර නොමැත. නමුත් ඒ සිදුවීම් ආරම්භ වෙච්ච දිනේ පළවෙනි දිනේ රාත්‍රිය අපි විශේෂ කාර්ය බලකායත් පොලිසියත් යොදවලා දෙවැනි දවසේ ඒ ප්‍රජාවගේ සාකච්ඡා ආදියෙන් පසුව සංසුන් තත්ත්වයක් ඇති වුණා. සාමය ආරක්ෂා වෙන වාතාවරණයක් හටගන්න පටන් ගත්තා. ඒ අවස්ථාවේදී විශේෂ කාර්ය බලකායේ ඒ යොදලා තිබ පිරිස අඩු කිරීමක් කරා. නමුත් ජංගම ඒ මොබයිල් පැට්‍රෝල්ස් ජංගම කටයුතු ඒ ආදී ඒ විදිහටම කරගෙන ගියා. මොකද ඒකේ වැරදි අර්ථකථනයක් ඒ වෙලාවේ දීලා තිබ්බා. STF එක ඉවත් කරගත්ත කියලා ඉවත් කරගත්තේ නැහැ. ඒ වෙලාවේ ඒ තත්තිබ්බ තත්වය හොඳ අතට හැරෙන නිසා පිරිස ප්‍රමාණයක් අඩු කරපු එක කරේ. නමුත් ඒක නැවත සුළු වෙලාවක් ඇතුළතදී වැඩි කරන්න පටන් ගත්තා. සිදුවීම් නැවත තත්වය නරකතට හැරෙනකොට. හතරවෙනි ප්‍රශ්නේ, ඉදිරියේදී මෙවැනි තත්වයක් ඇති නොවීමට රජය සතු වැඩපිළිවෙළ කුමක්ද? ඉදිරියේදී මෙවැනි තත්වයක් ඇති නොවීමට එම ප්‍රදේශයේ පොලිස් මුරපොලක් ස්ථාපිත කරන ලද අතර මෙම ගැටුම් හේතුවෙන් සිත් බිඳී ඇති සිංහලා මුස්ලිම් ජනතාව අතර සාමකාමී වාතාවරණයක් ඇති කිරීම සඳහා මේ වන විටත් දෙපාර්ශ්වයේම ආගමික නායකයින්, ප්‍රදේශීය ප්‍රභූවරුන්, සිවිල් සංවිධාන, ප්‍රජා පොලිස් කමිටු සාමාජිකයින් සහ මහජනතාව ඒක රාශි වී සාකච්ඡාවන් පවත්වා ඇත. තව දුරටත් මෙම ප්‍රදේශයේ සිද්ධීන් වලට භාජනය වූ ග්‍රාම සේවා වසම් හත ආවරණය වන පරිදි ප්‍රදේශයේ විද්වතුන්, සර්වාගමික නායකයින් ප්‍රධාන කොටගෙන කමිටුවක් පිහිටුවා ගැනීමට යෝජනා වී ඇති අතර එය ඉදිරි දින කිහිපය තුළදී සක්‍රීය ලෙස පිහිටුවීමට කටයුතු කරමින් පවතී. අපි ආරක්ෂාවත් තවමත් පවත්වගෙන යනවා. පොලිසිය, විශේෂ කාර්ය බලකාය, නාවික හමුදාව සහ හමුදාව තාමත් ඒ ස්ථානවල ස්ථාපිත වෙලා තියෙනවා. අර සිදුවීම් උග්‍ර ලෙස තිබ්බ අවස්ථාවේ වගේ නෙවෙයි, ඊට පසු දින ටික වගේත් නෙවෙයි, ඊට වඩා ප්‍රමාණයක් අඩු කළා අපි ඒ කටයුතු කරගෙන යනවා. ඒ තත්ත්වය අපි හැම වෙලාවෙම විමසිල්ලෙන් බලන්නේ.
පොඩි විමසීමක් අවශ්‍යයි.
පමා වෙලා හරි පිළිතුරක් ලබා දීමට ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. පළමු කොටම නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපේ රටේ දැන් ජාතිවාදී ගැටුමක් ඇවිලීම සඳහා විවිධ දේශපාලන බලවේග ක්‍රියාත්මක වෙමින් තිබෙන තත්ත්වයක් මම හිතන්නේ ඔබතුමාට බුද්ධයන්සරා වාර්තා වෙන්න ඕනකම තිබෙනවා, විධිමත්ව තිබෙනවා නම්. එතකොට එවැනි සිදුවීමක් ඇති වෙච්ච තැනක ඕනෑම මොහොතක එවැනි ගැටුමක් ඇතිවීමේ අනතුර තිබුණා. එසේ අනතුර තිබියදී තමයි මේ විශේෂ කාර්ය බලකායේ ඔබතුමා කියන්නේ මුළුමනින්ම ඉවත් කරේ නැහැ, අඩු කරා කියලා. ඒ අඩු කිරීම වැරදි. මොකද එවැනි තත්ත්වයක් ඇතිවීමේ මේ දේශපාලන වාතාවරණ අපේ රටේ තියෙන වෙලාවක් ඇතුළේ එක. ඒ වගේම තමයි පොලිස්පතිවරයා, මම දැක්කා ගාල්ලේ ඔහු රැස්වීමකදී ප්‍රකාශ කරා, මෙහිදී පොලිසියත් අසමත්, තව ආගමික සංස්ථා අසමත් කියලා ඔහු. ඒතකොට අනිත් අසමත් වීම ඔහු කිව්වට ඔහුට අදාළ නැහැ. නමුත් ඔහු නිශ්චිත ලෙස කියනවා මෙම කාර්යයේදී පොලිසිය අසමත් වූ බව, ෆේල් වූ බව. එහෙනම් දැන් මම දැනගන්න කැමති ඔබතුමාගෙන් පොලිස්පතිවරයා විසින් පොලිසියේ කාර්යභාරය අසමත් වීම පිළිබඳව ඔහු වගකීම පටවන්නේ කාටද? එක්කෙහි පළාත් භාර නියෝජ්‍ය පොලිස්පතිවරයාටද එහෙම නැත්නම් කලාපේ භාර සහකාර පොලිස් අධිකාරිවරයාටද මේක අපි දැනගන්න ඕනකම එහෙම නැත්නම් පොලිස්පතිවරයාද මොකද පොලිස්පතිවරයා මෙතන ගෙවල් විශාල ප්‍රමාණයක් ගිනි විනාශ වෙලා 13 දිනකට ආසන්න ප්‍රමාණයක් තුවාල වෙලා ජාතිවාදී ගැටුමක් තව වෙනත් පළාත්වල වර්ධනය වෙන්න පුළුවන් තත්ත්වයක් තිබෙනවා එවැනි තත්ත්වයක් ඇතිවීම සඳහා පොලිසිය අසමත් වුණා කියලා ඔහු කියනවා නම් අසමත් වීමට වගකීම දරන්නේ කවුද එක්කෝ ඒක පොලිස්පතිවරයා විසින් දරන්න ඕන එහෙම නැත්නම් පොලිස්පතිවරයා විසින් නිශ්චිත වශයෙන් මෙම සිද්ධිය සමනයට පත් කිරීම සඳහා අසමත් වීම පිළිබඳව පරීක්ෂණයක් කරලා වගකීම් දඩුවම් දෙන්න ඕන මම දැනගන්න කැමති පොලිසිය අසමත්භාවය පිළිබඳව පොලිස් අමාත්‍යවරයාගේ ප්‍රකාශය හරිද පොලිස් පොලිස්පතිවරයාගේ ප්‍රකාශය හරිද එසේ හරිනම් ඊට පස්සෙ වරගෙන තිබෙන පරීක්ෂණ ක්‍රියාමාර්ග කවරේද කියලා
කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නය අහපු එක ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා මමත් ගින්තොටට ගියා ඔය සිදුවීම් වෙලා දෙවැනි දවසේ රාත්‍රියේ මම පොලිස්පතිතුමාගේ ඒ ප්‍රකාශය ගැන මම හරියටම දන්නේ නැහැ නමුත් එතුමා ඒ ප්‍රකාශය කළ එතුමා ඒ ප්‍රකාශය කළා තියෙනවා කියලා මන්ත්‍රීතුමා කියනවා මම එකඟ වෙන්නේ
නැහැ හොඳයි
මම ඒකට එකඟ නැහැ එතුමාගේ ප්‍රකාශයට නෑ නෑ ඔබතුමාගේ කියන දෙයට නේ පොලිස්පතිතුමා එහෙම ප්‍රකාශයක් කරා නම් මම ඒකට එකඟ නැහැ එකට එකඟ නැහැ
හොඳයි දයම්තුමාගේ ස්ථාවරය
එදා ඒ නිලධාරීන් තමන්ගේ රාජකාරිය හරියාකාරව කරපු නිසා තමයි මේ තත්ත්වය පාලනය කරගන්න පුළුවන් එදා පොලිස් නිලධාරීන් විතරක් නෙවෙයි පොලිසියට සහායට ත්‍රිවිධ හමුදාවම ඇවිල්ලා හිටියා ඒ සියලු දෙනා තාම වගකීමකින් ඒ කටයුතු කරපු නිසා ඒ තත්ත්වය පාලනය වුණා ඒක ඒ ප්‍රදේශයේත් පාලනය වුණා රටේ පැතිරලා යන එකත් වැලක් වුණා ඉතින් ඒ කරපු සේවයට මම ඇගීමක් කරනවා
මම හොඳයි ප්‍රධාන කටයුතු ආරම්භයේ යෝජනා පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා
අයිබෝ අයික මන්ස
සභාව එකඟද
අයි
පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා
අයිබෝ අයිකම් 2 සර්
සභාව එකඟද
අයි
ප්‍රධාන කටයුතු ආරම්භයේ යෝජනා ඉදිරිපත්කින් පසු ප්‍රධාන කටයුතු අංක 1 විසර්ජන පනත් කෙටුම්පත 2018 කාර්යසභා පාර්ලිමේන්තුව කාර්යසභාවට පරිවර්තනය වේ Order. පළවෙනි උපලේඛනය ශීර්ෂය 119 විදුලි බල හා පුනර්ජනනීය බලශක්ති අමාත්‍යාංශය ශීර්ෂය 150 ඛනිජ තෙල් සම්පත් සංවර්ධන අමාත්‍යාංශය ශීර්ෂ 151 සහ 290 ධීවර හා ජලජ සම්පත් සංවර්ධන අමාත්‍යාංශය සලකා බැලීම පූර්ව භාගය 10 සිට අපර භාග 12:30 දක්වාද අපර භාග 1 සිට අපර භාග 7:30 දක්වා කපාහැරීමේ යෝජනාව ගරු වෛද්‍ය නලින්ද ජයතිසන
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි 2018 විසර්ජන පනත් කෙටුම්පතේ කාර්යක සභා ස්ථාවේ අද දින විවාදයට ගැනෙන අමාත්‍යාංශ හා ඒවා යටතේ ඇති අනිකුත් දෙපාර්තමේන්තු හා ආයතන වලින් අදාළ අංක 119 150 151 සහ 290 දරණ වැයශීර්ෂයන්ගෙන් සම්ප්‍රදායනුකූලව එක් එක් වැඩසටහන්හි සියලුම පුනරාවර්තන වියදම් හා මූලධන වියදම් රුපියල් 10කින් කපා හරිය යුතුයයි මම යෝජනා කරමි.
The speech to commence from the opposition by Honorable Douglas Devanand.
ගෞරව ප්‍රති සභානායකර අවர்களே இன்றைய தினம் மின்வலு புதுப்பிக்கத்தக்க சக்தி பெட்ரோலிய வளங்கள் அவிருத்தி கடற்தொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அபிவிருத்தி ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பிலான குளிர்நில விவாதத்தில் எனது கருத்துக்களையும் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மின்வெளு மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தொடர்பில் எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் ஆனால் ஆளணிகளின் பற்றாக்குறைகளே மாபெரும் பிரச்சனையாக இருப்பதாக தெரிய வருகின்றது. அந்த வகையில் மின்மானி வாசிப்போர் பற்றாக்குறை பாரிய அளவில் நிலவுவதாகவே தெரிய வருகின்றது. இதனால் மாதாந்த மின்கட்டண பட்டியல்கள் பயனாளிகளுக்கு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு வேணாவில் ஆகிய பகுதிகளில் மீள்குடியேறிய மக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் வரையில் ஒரு வருட காலமாக மின்கட்டண பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கவில்லை என அம்மக்கள் முறையிடுகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கு கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் வரையில் மின்கட்டண பட்டியல் வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிய வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் மாந்த மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆண்டான்குளம் ஆட்காட்டிக்குளம் உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு மின் வாசிப்பாளர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு தடவையே வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் இதே நிலையே ஏற்பட்டுள்ளதாக மக்கள் முறையிடுகின்றனர். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளிலும் இத்தகைய நிலைமைகள் பரவலாக காணப்படுவதுடன் குறிப்பாக மேல்குடியேற்ற பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலேயே இந்நிலை மிக அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிய வருகின்றது.
அப்ப கரு மந்திரமா விசின் சதகம் கரப்பு மே நிசி வெளாவட்ட மீட்டர் மீட்டர் ரீடர்ஸ்ல அவில்லா ஏ காரணா பிலி பந்தவ மே ஏ பிரச்சனை அப்படி தானவா மே வன வீட்டு அப்படியே பிரச்சனை விசதியமட்ட கட்டத்து கண்ணோ இல்லாங்க மாசத்துக்கு துணை துளத்த உத்தர பலாத்தே ச நகரின் பலாத்தே ஏ மீட்டர் ரீடர்ஸ்ல இங்கே பிய வீமட்ட அப்படி கட்டத்து கண்ணோ.
ஓகே
நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அந்த வகையில் வடக்கு மாநிலத்தில் பல பகுதிகளில் இத்தகைய நிலைமைகள் பரவலாக காணப்படுவதுடன் குறிப்பாக மீள்குடியேற்ற பகுதிகளில் மற்றும் தொலைதூர பகுதிகளிலே நிலை மிகவும் அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. எமது மக்களின் நிலைமைகள் குறித்து இங்கு இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் என்றே நம்புகின்றேன். கௌரவ அமைச்சர் ரஞ்சித் சியாம்லியாப்பட்டி அவர்களுக்கு அவர்களும் நன்கறிவார்கள். கடந்த கால யுத்தமானது எமது மக்களை பல்வேறு அழிவுகளுக்கு உட்படுத்தி பொருளாதார ரீதியில் தலை தூக்க விடாத ஒரு நிலைக்குள் தள்ளிவிட்டுள்ளது. நமது மக்கள் இந்த நிலைமையிலிருந்து தலை நிமிர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாரான போதிலும் அதற்கு அவகாசம் வழங்காதவாறு பல்வேறு தடைகள் புறக்கணிப்புகள் பாரபட்சங்கள் 30 வருட கால யுத்தம் நடந்து முடிந்தும் காட்டப்படுகின்ற பாகுபாடுகள் சுரண்டல்கள் வளங்களின் முடக்கங்கள் மத்திய அரசிலும் தொடர்கின்றன, மாகாண அரசிலும் தொடர்கின்றன. மத்திய அரசில் தங்களுக்கான சலுகைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சிங்கள அரசு எமது மக்களுக்கு ஒன்றுமே செய்வதில்லை என எமது மக்கள் முன்பாக கூறித்திருகின்ற சுயலாப தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கு மாகாண சபையை பொய்யான வாக்குறுதிகளால் எமது மக்களிடமிருந்து பறித்தெடுத்து மறந்தது தமிழராட்சி என கூறிக்கொண்டவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு வரும் வாய் சத்தங்களால் போதித்து கொண்டிருக்கிறார்களே அன்றி இதுவரையில் எதுவும் செய்ததாக இல்லை. மேலும் இயற்கையும் கூட எமது மக்களை தலைநிமிர விடாது தொடர்ந்தும் பாதித்து கொண்டே இருக்கின்றது. இத்தகையதொரு நிலையில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இந்த நாட்டில் வறுமைக்கு இன்று முகவரியாக இருக்கின்ற எமது மக்களுக்கு மாதாந்தம் மின்கட்டண பட்டியல் கிடைக்காத நிலையில் இப்படி மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தேக்கி வைக்கப்பட்டு ஒரே தடவையில் அந்த கட்டணங்களை அறவிடுகின்ற போது எமது மக்கள் அதற்கான நிதிக்கு எங்கே போவார்கள் என்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது. ஒரு மாத மின் கட்டணத்தையே செலுத்துவதற்கு பெரும் பாடுபடுகின்ற எமது மக்களுக்கு இது ஒரு பாரிய தண்டனையாகவே அமைந்து விட்டுள்ளது என்பதால் இவ்விடயம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நன்றி மீண்டும். அதே நேரம் அவ்வாறு மின்கட்டண பட்டியல் நீண்ட காலமாக கிடைத்திராத மக்களது பாக்கி தொகைகள் அம்மக்கள் மீளச் செலுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அதாவது மின்கட்டணம் எத்தனை மாதங்களுக்கு தாமதமாக வழங்கப்பட்டதோ வழங்கப்படுகிறதோ அத்தனை மாத கால அவகாசத்தில் அந்த பாக்கி தொகையை தவணை அடிப்படையில் மீள அறவிட்டால் மாத்திரமே எமது மக்களால் அதனை ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இனியும் இத்தகைய நிலை ஏற்படாத வகையில் அந்தந்த மாதங்களுக்கான மின்கட்டண பட்டியல்களை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக உரிய வகையில் அதற்கான ஆளணிகளை நியமிக்குமாறும், மேலும் தற்போது வடக்கு மாகாணத்தில் இலங்கை மின்சார சபையினை பொறுத்தமட்டில் சிற்றூழிகளுக்கான வெற்றிடங்களும் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்ற நிலையில் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் கௌரவ அமைச்சர் அவர்கள் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் யாழ் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற மின்தடை குறித்தும் கௌரவ அமைச்சர் அவர்களும் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களுடைய அவதானத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்நிலை மேலும் சீர் செய்யப்பட வேண்டியுள்ளது. நமது நாட்டில் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களின் உற்பத்திகள் சொற்ப அளவிலேயே காணக்கூடியதான நிலையில் அதற்கான பல்வேறு திட்டங்களை வடக்கு மாகாணத்திலேயே மேற்கொள்ள முடியும் என கருதுகின்றேன். குறிப்பாக சூரியக்கல, கற்றாலை, காற்றாலை, நீரலை, கிளிசீரியா போன்றவை மூலமான மின் உற்பத்தி முறைமைகளை மேற்கொள்ள முடியும். அதற்கான வளங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இது குறித்து கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது அவதானத்தை செலுத்துவார் என எதிர்பார்க்கின்றேன். அதே நேரம் எமது பகுதிகளில் கடந்த காலங்களில் மின்வசதிகள் வழங்கப்பட்டு அந்த வாய்ப்புகள் தாமதமாகி இருந்த எமது மக்களுக்கு அந்த வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற கௌரவ அமைச்சர் ரஞ்சித் சாம்பியாப்பட்டி அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா அவர்களுக்கும் எமது மக்கள் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய புதுப்பிக்கத்தக்க சக்தி உற்பத்திகள் குன்றியிருக்கின்ற எமது நாடு இறக்குமதி மூலமான சக்திகளை நம்பிக்கொண்டிருக்கின்ற நிலையில் காரணங்கள் ஏதுவாக கூறப்பட்டாலும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் மீளவும் ஏற்பட வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்றும் ஒரு வேண்டுகோளை கௌரவ அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அவர்களிடம் முன்வைத்து கொண்டு கடல் தொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அமைச்சு தொடர்பில் எனது சில கருத்துக்களையும் முன்வைக்க விரும்புகின்றேன். எமது கடல் தொழிலின் வாழ்வாதார வசதிகள் கருதி எமது மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் பலவற்றையும் புதிய திட்டங்களையும் நான் முன்வைத்து வருகின்ற நிலையில் அவற்றில் பெரும்பாலானவற்றை செயல்படுத்தி எமது மக்களது நலனில் அக்கறை எடுத்து வருகின்ற கௌரவ அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களுக்கு முதலில் எமது மக்கள் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் நான் கடந்த வருட வரவு செலவு திட்ட குழுநில விவாத உரையின் போது முன்வைத்த முல்லைத்தீவு நந்திக்கடல் புனரமைப்பு, மயிலட்டி துறைமுக புனரமைப்பு போன்ற திட்டங்களை கௌரவ அமைச்சர் அவர்களால் சாத்தியமாக்கப்பட்டு கொடுக்கப்பட உள்ளன. தடை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த எல்லை தாண்டல் தொழில் செயற்பாடுகள், அத்துமீறல் தொழில் செயற்பாடுகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. என்றாலும் அவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையினையும் மீளவும் முன்வைக்க விரும்புகின்றேன். மேலும் எமது கடற்தொழிலாளர்களது தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் சிலவற்றை இங்கு கோரிக்கைகளாக முன்வைக்க விரும்புகின்றேன். ஜால் குடாக்கடல் நீரேரியை பயன்படுத்தி குறுநகர், பாசையூர், கொழும்புத்துறை, அரியாலை, கோயிலாக்கண்டி, தனங்கிளப்பு, சாவகச்சேரி, கச்சாய், பூநகரி, நல்லூர், மன்னித்தலை, மண்டதீவு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற கடற்தொழிலாளர்கள் தங்களுக்கான வாழ்வாதாரங்களை ஈட்டி வருகின்ற நிலையில் இவர்களுக்கான கடற்போக்குவரத்தினை இலகுபடுத்தி பாதுகாப்பினை வழங்கும் வகையில் எவ்விதமான நவீன தொழில்நுட்ப ஏற்பாடுகளும் இல்லாதுள்ளன. இங்கு முன்பிருந்த வெளிச்ச வீடு, இடிதாங்கி என்பன சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் இவை மீள புனரமைக்கப்படாததன் காரணமாக அண்மையில் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவத்துடன் இதுவரையில் மின்னல் தாக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே நவீன தொழில்நுட்பத்தை கொண்டதாக வெளிச்ச வீடு, இடிதாங்கி என்பன அமைக்கப்பட வேண்டும். சுமார் 1000 200 கடல் தொழிலாளர்கள் கடல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற நெடுந்தீவில் ஒருநாள் படகுகள், சிறிய படகுகள், தெப்பங்கள் என 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி கலங்கள் உள்ளன. இந்த மீன்பிடி கலங்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு தரித்து வைப்பதற்கும் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக கரை சேருவதற்கும் நங்கூரமிடும் தளமோ அல்லது ஏனிய பாதுகாப்பான வசதிகளோ இல்லாதுள்ளது. இதன் காரணமாக காற்று பலமாக வீசுகின்ற காலங்களில் இத்தொழிலாளர்களது படகுகள் அறுத்து கொண்டு பாறைகளுடன் மோதுவதுடன் சேதமாகி விடுகின்றன. எனவே நெடுந்தீவு பிரதேசத்தில் வசதியானதொரு நங்கூரமிடும் தளம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுமார் 400 கடற்தொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதார மையங்களாக விளங்குகின்ற மாதகல் கடற்கரை பிரதேசத்தில் உள்ள சம்பில் துறை, மாதகல் துறை மற்றும் குசுமந்துறை ஆகிய 3 மீன்பிடி துறைமுகங்கள் சுமார் 30 வருட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. எனவே மேற்படி மீன்பிடி துறைமுகங்களின் புனரமைப்பு தொடர்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன. மேலும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வுகளுக்கு அமைவாக யாழ் மாவட்டத்தில் சுமார் 719 படகுகள் இதுவரையில் பதிவு செய்யப்படாமல் உள்ளதாக தெரிய வருகின்றது. இவை அனைத்தும் இனங்காணப்பட்டு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன. வடமராட்சி பகுதியில் கடந்த காலங்கள் வான் தோன்றுகின்ற நடவடிக்கைகள் சில மேற்கொண்டிருந்த போதிலும் அப்பகுதிகளுக்குள் மேலும் 10 வான்கள் தோன்ற வேண்டியுள்ளன. மேலும் வெளிச்ச வீடுகள் மற்றும் சுமார் 30 இறங்குதுறைகள் என்பன யாழ் மாவட்டத்தில் அமைக்கப்பட வேண்டிய தேவைகள் உள்ளன. தீவக பகுதிகளில் சுழியோடி மூலமாகவே கடற்தொழிலாளர்கள் கடலட்ட அறுவடையில் ஈடுபடுகின்றனர். இதற்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டு வருவதாக தெரிய வரும் நிலையில் அது தொடர்பில் ஆராய்ந்து அனுமதி வழங்குவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குடாக்கடல் ஏரிகளில் சிலிண்டர் பாவனை முறைகளில் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக பாசையூர் பகுதி கடற்தொழிலாளர்கள் கலங்கண்டி முறையில் தொழில் செய்வதற்கான தடிகளை கொண்டு வருவதில் சட்ட ரீதியிலான தடைகளையும் பெரும் சிரமங்களையும் எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் உரிய ஏற்பாடுகளை ஒருங்கமைக்க வேண்டும். அத்துடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடியினை ஊக்கப்படுத்தும் வகையில் 55 அடிகளுக்கு கூடிய நீளமான பல நாள் படகுகளின் கொள்வனவு செலவில் 50% அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. எமது பகுதியினை பொறுத்தவரையில் 55 அடிக்கு கூடிய படகுகளை இணைப்பதற்கான மீன்பிடி துறைமுக வசதிகள் இல்லாத நிலை காணப்படுவதால் 36 அடி மற்றும் 36 அடிக்கு கூடிய படகுகளுக்கு மேற்படி மானிய உதவிகளையும் அத்தகைய படகுகளை தயாரிப்பதற்கான அனுமதியையும் வழங்கக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட வேண்டும். மேலும் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஏற்கனவே பலமுறை கௌரவ அமைச்சர் அவர்களது அவதானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன்.
I wish to announce that this House cordially welcome the parliamentary delegation from the Sultanate of Oman, led by His Excellency Dr. Yahya Mahfoud Al Mantri, Chairman of the Oman State Council, now present at the Speaker's Gallery. Thank you. Yes, go on.
எனினும் மேற்படி கடற்தொழிலாளர்கள் மூங்கடுத்து வருகின்ற பிரச்சனைகள் பல இன்னமும் முழுமையாக தீர்ந்துள்ளதாக தெரியவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முகத்துவாரம் முதல் நல்ல தண்ணீர் தொடுவாய் வரையில் சுமார் 73 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையோர பகுதிகளில் 24 கடற்தொழிலாளர்கள் சங்கங்களின் கீழ் உள்ள சுமார் 4600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. மேற்படி கடற்தொழிலாளர்கள் 1991 ஆண்டிலிருந்து தொடர்ச்சித்தம் காரணமாக கடல் தொழிலில் ஈடுபட இயலாத நிலையிலேயே இருந்துள்ளனர். 2002 பின்னரான ஓர் இடவழியில் ஓரளவு கடல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் 2004 ஏற்பட்ட சுனாமி பேரனர்த்தம் காரணமாக தங்களது தொழில் உபகரணங்கள், உறவுகள், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து பெரும் பாதிப்புகளுக்குள்ளாகி இருந்த நிலையில் அதற்கு பின்னரான இறுதி சுத்தமும் இவர்களை மேலும் அழித்தும் பாதித்தும் மீதியிருந்த உறவுகளை அழித்தும் விட்டிருந்தன. 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் 2010 மீள்குடியேறிய பல்வேறு உதவி திட்டங்களை பெற்று கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய ஒட்டுமொத்த பாதிப்புகள் அனைத்தையும் பெற்றுள்ள மக்கள் தங்களது வளங்களில் பயன்பெறுவதற்காக தினமும் போராடி வருகின்ற ஒரு நிலையே இன்றும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய கடற்தொழிலாளர்களது எல்லை மீறியதும் தர செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டதுமான தொழிற்சேகைகள் ஒரு புறமும் அத்துமீறியதும் தர செய்யப்பட்டுள்ள முறைமைகளை கொண்டதுமான வெளிமாவட்ட கடற்தொழிலாளர்களின் தொழிற்சேகைகள் மறுபுறமும் என இம்மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேற்படி முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையில் தொழில்களை மேற்கொண்டு வருகின்ற கொக்குளாயாறு, முகத்துவாரம், புளியமுனை போன்ற பகுதிகளில் வெளி இணைப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகுகள், தடை செய்யப்பட்ட வலைகள் போன்றவற்றை பயன்படுத்தி வெளி மாவட்ட கடற்தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபடுவதால் மேற்படி கடற்தொழிலாளர்கள் மட்டுமன்றி அங்குள்ள கடல் வளங்களும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளன. எனவே இவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் அவர்கள் அதிக அவதானத்தை செலுத்தி அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வட்டுவாகல் ஆற்றின் இருபுறங்களும் படையினர் வசம் இருப்பதால் அங்கு கடற்தொழிலாளர்களால் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவது தொடர்பிலும் கவனம் எடுத்து அத்தடைகளை நீக்குவதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் சாலை கடற்கரையோர பகுதிகளை தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு கடற்தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று யுத்தம் முடிந்து 9 கடந்துவிட்டன. 9 கடந்துவிட்டன. அந்த வகையில் பாதுகாப்பு என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள் பெரிய அளவில் இருப்பதாக நான் கருதவில்லை. அதனுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் தயவு செய்து கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளிச்ச வீடு, இறங்குதுறைகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்த வேண்டியுள்ளன. மேலும் முல்லைத்தீவு கரையோர பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ள தொழில் முறைமைகள் அனைத்தையும் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது நிபந்தனைகளை மீறிய வகையில் அட்டை தொழிலில் வெளிச்சம் பாய்ச்சுதல், சுருக்கு வலை பயன்பாடு, உளவு இயந்திரங்களால் கரைவலை வளைத்தல் காரணமாக பல கடல் தொழிலாளர்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் தெரிய வருகின்றது. மொத்த சனத்தொகையில் 17% கடல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடற்தொழில் சார்ந்த பல்கலைக்கழகம் ஒன்றினையும் அமைப்பதற்குரிய தேவை தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இவ்விடயம் தொடர்பிலும் கௌரவ அமைச்சர் மஹிந்த அமரவீர் அவர்கள் அவதானத்தை செலுத்தி அதற்குரிய வாய்ப்புகளை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கையினை உரிய அமைச்சுடன் இணைந்து முன்னெடுத்தார். அது அவருக்கும் பெருமையாக இருக்கும். இங்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் இங்கு இருக்கின்றபடியினால் அவர் மீதில் கூடிய கவனம் செலுத்தி அந்த முயற்சிக்கு ஆதரவு அளிப்பார் என கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இது எமது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 4,205 கடற்தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் கரட்சி, கண்டாவளை, பச்சிலப்பள்ளி, பூநகரி பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளில் காணப்படுகின்ற சுமார் 128 கிலோமீட்டர் நீளமான கரையோர பகுதிகளில் சுமார் 3,389 கடற்தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் வெளி மாவட்ட கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய மற்றும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டதுமான தொழிற்சைகைகளால் மேற்படி தொழிலாளர்களுக்கும் பெரும் பாதிப்புகளுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அதிகமான கரையோர பகுதிகளில் இறங்குதுறை வசதிகள் இன்மையும் காணப்படுகின்றன. இங்குள்ள கடற்தொழிலாளர்களுக்கு உரிய தொழில் உபகரணங்கள் அற்ற நிலைமையும் காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 750 குடும்பங்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன. வறட்சி காலநிலை ஏற்படுகின்ற போது இக்குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரங்களுக்காக மிகவும் பாதிப்புகளுக்குள் தள்ளப்படுகின்றனர். அக்காலகட்டத்தில் இம்மக்களுக்கான நிவாரணங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இவ்விடயங்கள் தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பதே எமது கொள்கை சார்ந்த நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. அதற்காகவே நாம் அன்றுமன்றும் இரவு பகல் பாராது உழைத்து வருகின்றோம். எமது மக்களது பிரச்சனைகள் தீர்ந்தால் எமது அரசியல் இருப்பு பறிபோய்விடும் என நாங்கள் ஒருபோதும் ஏனைய சுயலாப தமிழ் அரசியல்வாதிகளைப் போன்று அச்சமடைந்ததில்லை. அவ்வாறு அச்சமடைந்திருப்பவர்களால் தான் எமது மக்களின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் தொடர்கின்றன. எமது மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை தீர்ப்பதுதான் எமது அரசியல் செயல்பாடு என்றே கருதி நாம் உழைக்கின்றோம். கடந்த காலங்களில் எமது அரசியல் அதிகாரங்கள் இருந்த நிலையில் அந்த அதிகாரங்களை எமது மக்களது நலன்கள் கருதியே பயன்படுத்தி வந்திருக்கின்றோம். தற்போது எம்மிடம் அத்தகைய அரசியல் அதிகாரங்கள் இல்லாத நிலையில் எமது மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பில் இந்த சபையின் ஊடாக அரசாங்கத்தின் அவதானத்திற்கு கொண்டு வந்து போதிய அளவில் அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சிகளையே மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த அரசாங்கம் எமது மக்கள் சார்ந்து நாம் முன்வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை இயன்ற வரையில் நிறைவேற்றி வருவது தொடர்பில் எமது மக்கள் சார்பாக எனது நன்றியினை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல்கள் வரும்போது மாத்திரம் அரசியல் பதவிகளை பிடித்து கொள்வதற்காக கூட்டு சேர்ந்து கொள்வதற்கு முண்டியடிக்கின்ற தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் எமது மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை தீர்ப்பதிலும் கூட்டு சேர்ந்திருந்தால் இன்று இந்த அரசுடன் கூட்டு சேர்ந்திருக்கின்ற நிலையில் முன்வந்திருந்தால் எமது மக்களின் பிரச்சனைகள் எவ்வளவோ இதுவரையில் தீர்ந்திருக்கும். ஆனால் அவர்களும் அது தொடர்பில் அக்கறையில்லை, ஆளுமை இல்லை, முயற்சிகளும் இல்லை. இத்தகைய நிலையில் அரசியல் அதிகாரங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியொருவனாக நின்றேனும் எமது மக்களின் அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையிலே நான் இருக்கின்றேன். அந்த வகையில் எமது மக்கள் நலன் சார்ந்த எமது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி எமது மக்களுக்கு ஒளிமயமானதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த அரசு மேலும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு கௌரவ ஜனாதிபதியவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய உரையை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மொழிபெயர்ப்பு கூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நேற்றைக்கும் நான் அவரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றேன். நேற்று என் சந்திப்பு மிக ஒரு ஆரோக்கியமாக இருந்தது என்று நான் நம்புகின்றேன். அந்த சந்திப்புகள் தொடரும் என்றும் கூறிக்கொண்டு அவர் மேல் எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.